الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا محمد بن عبد الله سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளமை போன்ற இந்த இடத்தில் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட செய்திகளை, அந்த அறிவுரைகளை கேட்டு அதை எங்களுடைய தாய்மொழியில் கேட்டு பயன்பெறக்கூடிய வாய்ப்பை அளித்த வல்லவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக. மதிப்புக்குரியவர்களே, இன்றைய தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பாக அமைந்திருக்கின்றது. அடிக்கடி எங்களுக்கு மத்தியில் பேசப்படாத ஒரு தலைப்பாக, ஞாபகப்படுத்தப்படாத ஒரு தலைப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை ஆரம்பத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது என்னவென்றால், எம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வயோதிகர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுடைய உரிமைகள், அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய கடமைகள், அவர்களுடைய மனோநிலைகளை ஒரு மனிதன் எப்படி பார்த்து அறிந்து அவர்களுடன் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உள்ளடக்கிய ஒரு தலைப்பாகத்தான் இன்றைய ஹுத்பா பிரசங்கம் அமையப்பட்டிருந்தது. மதிப்புக்குரியவர்களே, நாம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இறை இல்லங்களாகிய பள்ளிகளாக இருக்கலாம், அல்லது பாதைகள், எங்களுடைய சபைகள், வீடுகள், ஆஸ்பத்திரிகள், இன்னும் பல இடங்களில் நாள்தோறும் நாங்கள் வாழ்க்கையில் தள்ளாடும் பருவத்தை அடைந்த வயோதிகர்களை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அவர்களை பார்க்கும் பொழுது இறைவனுடைய அற்புதமான அந்த வல்லமை, அவனுடைய சக்தி, அவன் இந்த உலகத்தை எப்படி சுழற்றி கொண்டிருக்கின்றான், அவன் எப்படி மனிதனை படைத்து மனிதனை இந்த நிலைக்கு ஆக்குகின்றான் என்பதையில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹு தஆலா அருள்மறையில் ஒரு இடத்தில் சொல்லுகின்றான், அல்லாஹுல்லதி கலகக்கும் மின் தஃப், இறைவன் தான் உங்களை பலவீனத்திலிருந்து படைத்தான். ஆரம்பமாக நாங்கள் படைக்கப்பட்ட நேரத்திலே மிகவுமே பலவீனமானவர்களாக இருந்தோம். எங்களுடைய உடல் உறுப்புகளினால் எங்களால் எதையும் சாதிக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் எங்களால் சாதிக்க முடியாது. பிறர்தான் எங்களுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். அந்த தாயின் மூலம் தான் எங்களுடைய ஒரு பருவம் வரைக்கும் எங்களுடைய அனைத்து காரியங்களும் நிறைவேற்றப்பட்டு வந்தது. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களை பலவீனத்திலிருந்து படைத்தான். அதற்கு பின்னால், அந்த பலவீனத்துக்கு பின்னால் உங்களுக்கு வலிமையையும் சக்தியையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். உங்களுக்கு தனியாக இயங்கும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான், தனியாக செயல்படும் சக்தியை உங்களுக்கு கொடுத்தான், தனியாக சிந்திக்கும் அந்த அறிவை உங்களுக்கு கொடுத்தான், தனியாக உழைக்கும் அந்த ஆற்றலையும் அந்த வலிமையையும் அந்த சக்தியையும் உங்களிலே அல்லாஹு தஆலா போட்டான். அதற்கு பின்னால் மூன்றாவது ஒரு கட்டம் உங்களை வந்தடைய காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வலிமையான சக்தியான கட்டத்தை நீங்கள் தாண்டுவீர்கள், அதற்கு பின்னால் ஒரு பலவீனம் உங்களை தொடும். அந்த பலவீனம் ஆரம்ப பலவீனம் போன்றது அல்ல. உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய முடிகள், தலை தாடி முடிகள் நரைத்து விடுவதுடன் சேர்ந்த ஒரு பலவீனம், ஆரம்ப பலவீனம் போன்று அல்ல, அது வயோதி அதாவது வாலிபத்தை எதிர்பார்த்த பலவீனம், சிறுபராயத்திலே நாங்கள் அடைந்த பலவீனம். அந்த பலவீனம் எங்களுக்கும் எங்களை சூழ்ந்தோர்களுக்கும் சார்ந்தோர்களுக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஏன், இந்த பிள்ளை நாள்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கின்றான், சந்தோஷமாகத்தான் இருந்தது அந்த பலவீனம். அவன் கையை உசுப்பக்கூடிய நேரத்திலே சந்தோஷமாக இருந்தது, மழலை மொழி பேசக்கூடிய நேரத்திலே அந்த பெற்றோர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது, அவன் ஓடி ஆடக்கூடிய நேரத்திலே தவழ்ந்து விழக்கூடிய நேரத்திலே அந்த பெற்றோர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன், இவன் ஒரு நாள் வாலிபனாக மாறப்போகின்றான். அவனை அவனுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு தான் இருந்தார்கள். ஆனால் அதற்கு நேர்மாற்றமான ஒரு பலவீனம் எங்களை அடைய இருக்கின்றது. அந்த பலவீனத்திலே உங்களுடைய முடிகள் நரைத்துவிடும், உங்களுடைய எலும்புகளுடைய அந்த சக்திகள் வலிமைகள் குறைந்துவிடும், உங்களுடைய இந்த உடல் இருக்கக்கூடிய தோள்கள் எல்லாம் சுருங்கிவிடும், உங்களுடைய பார்வை குன்றிவிடும், உங்களுடைய கேள்வி குறைந்துவிடும், உங்களுடைய சிந்தனை சிதறந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யஹ்லுகு மா யஷா வஹுவல் அலீமுல் கதீர். அல்லாஹு தஆலா நாடியதை படைக்கின்றான், அவன் அனைத்தையும் அறிந்தவனாகவும் அனைத்தின் மீதும் சக்தியுள்ளவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அப்படிப்பட்ட வயோதிகர்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான மரியாதை கண்ணியம் எங்களை அறியாமல் ஆள்கொள்ளுகின்றதா இல்லையா? இது ஒரு மூமினை பொறுத்தவரையில் நான் சொல்லுகின்றேன் சோர்களே. நன்றி உள்ளம் படைத்தவர்களுடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட வயோதிகர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே எப்படி நாங்கள் பார்க்கின்றோம்? அவர்கள் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் வர வேண்டும்? இன்று உலகத்திலே ஓடி ஆடக்கூடிய பருவத்தை அடைந்த இந்த வாலிப சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் தான் இந்த வயோதிகர்கள். இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு அரும் பணி செய்தவர்கள், மிக பெரும் தியாகங்களை செய்தவர்கள். அவர்கள் நன்றியை எதிர்பார்க்காமல் அல்லும் பகலும் உழைத்து அவர்களுடைய வாழ்க்கையை இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணம் செய்தவர்கள் தானே என்ற ஒரு பெருமித உள்ளம் ஒரு மூமினுடைய எண்ணத்தை தொட்டுவிடவில்லை என்று சொன்னால் அவனுடைய ஈமானிலே பலவீனம் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மனிதர்களுடைய நிலையில் எங்களை வைத்து நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய சிந்தனை ஜாலங்களிலே என்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது? அவர்கள் கழித்த அந்த காலத்தை அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு கற்பனை கதையின் சில அத்தியாயங்களாகத்தானே என்னுடைய வாழ்க்கை புரண்டோடிவிட்டது, அல்லது நான் ஆழ்ந்த உறக்கத்திலே கண்ட ஒரு நீண்ட கனவாகத்தானே இது கழிந்து விட்டது என்றுதானே அந்த வயோதிகர்கள் அந்த முதியோர்கள் அவர்களுடைய கழிந்த வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் சோர்களே. அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய மனக்கவலையிலே இன்னும் அவர்களுடைய கவலையை கூட்டுவதா? அவர்களுடைய பலவீனத்திலே இன்னும் பலவீனத்தை அவர்களுக்கு அதிகரிக்க செய்வதா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஆறுதலை கொடுப்பதா, அவர்களுடைய சிந்தனைகளுக்கு இன்னும் உரமூட்டுவதா, அல்லது இன்னும் அவர்களை தொந்தரவுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நாங்கள் ஆளாக்குவதா? சகோதரர்களே, இதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கருத்திலே கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் ஒரு கவிதை, ஒரு அறிஞர் ஒரு கவிதையிலே பாடுகின்றார், ஒரு வயோதிகருடைய இடத்திலே இருந்து அவருடைய மனோநிலை இப்படித்தான் இருக்கின்றது. பக்கைது அல ஷபாபி பிதம் ஐனி ஃபலம் யுக்னில் புகாஉ வலன் நஹீபு. வாலிபத்தை நினைத்து நான் என்னுடைய கண்ணிலே இருக்கக்கூடிய முழு கண்ணீர்களையும் வடித்து அழுது கொண்டிருக்கின்றேன், ஆனால் அந்த அழுகையோ நான் ஒப்பாரி வைத்து கதறுவதோ எனக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை. ஃபயா அஸஃபா அஸிஃப்து அலா ஷபாபின் நஆஉ ஷைபு வர்ரஸுல் ஹதீபு. என்னுடைய வாலிபத்துக்கு ஏற்பட்ட கவலையே, இந்த கவலை என்னுடைய வாலிபத்தை நான் கழித்து விட்டேனே, என்னுடைய இந்த நரைத்த முடியும் மருதாணிகளினால் மாற்றப்பட்ட அந்த முடிகளும் அந்த வாலிபத்தை வழியனுப்பி விட்டது. அரிது மினஷ் ஷபாபி வ குந்து கப்பா கமா யரா மினல் வரக்கில் கதீபு. நான் எப்படி இன்று இருக்கின்றேன் என்று சொன்னால் இலைகள் நிறைந்த ஒரு மரக்கொப்புடைய இலைகள் நாள்தோறும் ஒவ்வொன்றாக விழுந்து அது ஒரு தனி காய்ந்த ஒரு கொப்பாக இருக்கின்றது, அது போன்றுதானே நான் தோற்றமளிக்கின்றேன். ஃபயாலை தஷபாபு யஊது யௌமன் ஃஅக்பிரஹு பிமா ஃஅல அல்மஷீபு. அந்த வாலிபம் ஒரு நாள் என் மீது திரும்பி வர மாட்டாதா? இந்த வயோதிபம் என்னை படுத்தக்கூடிய தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் அந்த வாலிபத்திரத்திலே முறைப்பட்டு எனக்கு ஆறுதல் பெறலாமே என்று அங்கலாய்த்து அந்த மனிதனுடைய அந்த வயோதிகருடைய மனோநிலையை வைத்து இந்த கவிஞர் ஒரு கவிதையை பாடி காட்டுகின்றார். ஆகவே சகோதரர்களே, இன்றே அந்த வயோதிகர்களுடைய நிலை எப்படியாகிவிட்டது? ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று ஒரு சமுதாயத்தை எல்லா துறைகளிலும் கட்டினார்கள், கட்டி எழுப்பினார்கள். அவர்களுடைய படிப்பறிவா, அவர்களுடைய பொருளாதார வளங்களா, அவர்களுடைய ஆன்மீக உயர்வா, அவர்களுடைய லௌகீக விடயங்களா, இவைகள் அனைத்துக்கும் அல்லாஹுக்கு அடுத்த கட்டமாக அந்த வயோதிக சமுதாயம் இருக்கின்றார்களே, அந்த முதியோர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் தானே இவைகள் அனைத்துக்கும் வித்திட்டவர்கள். இந்த நிலையில் நாங்கள் இருப்பதற்கு காரண கர்த்தாக்களாக இருந்தவர்கள் அந்த வயோதிக சமுதாயம் தான். அந்த இன்று நாங்கள் எந்த சமுதாயத்தை எங்களுடைய அவைகளில் இருந்து எங்களுடைய சபைகளில் இருந்து எங்களுடைய ஏனைய நிகழ்வுகளில் இருந்து பிரித்து பார்க்கின்றோமோ அவர்கள் ஒரு நாள் எங்களை போன்று இருந்தார்கள். நாம் இன்னும் ஒரு நாள் அவர்களை போன்று மாறுவோம் என்பதை நாங்கள் மறந்து விட்டோமா? எங்களை போன்று வாலிபர்களாக ஓடியாடி அவர்கள் பரபரப்புடன் எங்களை விடவும் தூர நோக்குடன் இன்று வாலிப சமுதாயத்துடைய சிந்தனைகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சொல்வதற்கு கவலையாக இருக்கின்ற சோர்களே, என்ன எங்களுடைய வாலிப சமுதாயத்துடைய மிக நீண்ட ஆசைகளும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் ஒவ்வொரு வாலிபர்களிடத்தில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நாங்கள் கண்டறிகின்றோம். என்ன அவனுடைய ஆசை, அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போனை நான் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இன்று ஓடக்கூடிய அழகான ஸ்போர்ட் வெஹிக்கல் இருக்கின்றது, அந்த வெஹிக்கல்கள் வாகனங்கள் எனக்கு சொந்தமாக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு வீரனை போன்று நான் மாற வேண்டும். இப்படிப்பட்ட குறுகிய சிந்தனைகளுடன் தானே எங்களுடைய வாலிப சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதே நிலையில் அந்த முதிய சமுதாயம், அந்த மூத்தவர்கள் வாழ்ந்திருந்தால் இந்த கட்டத்தை நாங்கள் அடைந்திருப்போமா? தவறுகளே, எங்களுடைய உள்ளங்களை தொட்டு நாங்கள் கேட்க வேண்டும். இப்படி குறுகிய சிந்தனையுடன் வாழ்ந்திருந்தால் நாங்களும் உதவாக்கரைகளாகத்தான் இந்த உலகத்திலே மாறியிருப்போம். இல்லை சகோதரர்களே, அவர்களுக்கு தவறி போன எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி உழைத்தவர்கள் இன்றே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, வயோதிகர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் மாத்திரம் தான் சகோதரர்களே என்னை விடவும் அதிகமாக என்னுடைய பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். வேறு யாருக்கும் அந்த ஆசை வராது. எங்களுடைய கலீக்ஸாக இருக்கலாம், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எங்களுடைய அன்பர்கள் நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இவர்கள் யாரும் அவர்களை விட நாங்கள் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள். பொறாமை அவர்களுடைய அடிமனதிலே ஆள் மனதிலே இடம் பிடித்திருக்கும். ஆனால் அந்த பொறாமைக்கு இடமில்லாதவர்கள் யார் தெரியுமா? அந்த வயோதிகர்கள். அவர்கள் எப்பொழுதுமே பார்த்தார்கள், எங்களுடைய பிள்ளைகள் எங்களை விடவும் முன்னேற வேண்டும், எங்களுக்கு கிடைக்காமல் போன இத்தனை பாக்கியங்களை அவர்கள் அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் உழைத்தவர்கள் தான் இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த முதியவர்கள். சோர்களே, அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்களிடத்திலே ஒரு மரியாதை வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அரும்பணியை செய்தவர்கள் தானே இவர்கள். இதோ அவர்கள் எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்? அவர்களுடன் ஒன்றாக இருந்த சமவயதை உடையவர்களை அவர்கள் வழியனுப்பிவிட்டு அவர்களுடைய தவணையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேறு எதுவும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லை சவர்களை. ஏன்? அவர்களுடைய உடம்பு முழுக்க நோயாக இருக்கின்றது. தூக்கம் வருகின்றதே, உறங்க முடியாது, வெளிவாசலுக்கு முறையாக செல்ல முடியாது, பசி இருக்கின்றது. அந்த உணவுல அவர்களுக்கு ஆசை இருக்கின்றது, அதை சாப்பிடுவதற்கு பல தடைகள் காத்துக் கொண்டிருக்கின்றது. சாப்பிட்டால் அதை வெளிப்படுத்துவது ஒரு பெரிய பிரச்சனையாக அவர்களுக்கு இருக்கின்றது. இப்படிப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வயோதிகர்களுக்கு மென்மேலும் நாங்கள் சிரமங்களை கொடுப்பதா, அவர்களுடைய உரிமைகளை கடமைகளை நாங்கள் பறிப்பதா, அல்லது அவர்களுடன் இரண்டர கலந்து நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் அந்திம காலத்திலே அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதா என்று கேட்டால் அதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் சோர்களே. என்று சொன்னால் அந்த நிலையை அடைந்தவர்களுக்குத்தான் அவர்களுடைய அந்த மனோநிலைகள் தெரியும். இன்று சில சபைகளிலே அந்த வயோதிகர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பேசினால் சிறுவர்கள் துண்டிக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய கேவலம் சோர்களே! இந்த முன்னேறிய உலகத்திலே இந்த வயோதிகர்களுடைய அனுபவங்கள் செல்லுபடியாகுமா? இவைகள் எல்லாம் சரிவருமாக என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சிறார்கள் பழகி போயிருக்கின்றார்கள். மூத்தவர்கள் பாட்டன்மார்கள் பேசக்கூடிய நேரத்திலே சிறுவர்கள் அங்கே துண்டிக்கின்றார்கள். பெற்றோர்கள் நடுவயதில் இருக்கக்கூடியவர்கள் மௌனம் காக்கின்றார்கள். இல்லை சகோதரர்களே, நாங்கள் அந்த தர்பியாவை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதை எப்படி அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னால், நாங்கள் எப்படி அந்த வயோதிகர்களுடன் அந்த பெற்றோர்களுடன் நாங்கள் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த பிள்ளைகள் எங்களை வழிநடத்துவார்கள். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகின்ற சோர்களே, இங்கே ஒரு மௌலவி இலங்கையில இருந்து வந்து ஒரு பயான் செய்யக்கூடிய நேரத்திலே சொன்ன ஒரு செய்தி, அதாவது அவர் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர். அவர் ஒரு சபையிலே அவருடைய வயதில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வீட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். மூளைமார்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம். அவர்களோட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தவளக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த தந்தையுடைய கால் விரலை சூப்பி விட்டு செல்லுகின்றான். அப்ப இதை வந்து சபையில இருந்து அடுத்தவர்கள் அவதானிக்கின்றார்கள். இந்த சின்ன தவளக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பையன் வந்து கால் விரலை சூப்பி விட்டு போறாரு. இவர் தடுக்கிறாரும் இல்லை, இதை பத்தி கேர் பண்ணாம சும்மா இருக்கிறாரு என்று இவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க 5 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து கால் விரலை சூப்பி விட்டு போறது. இவர்களுக்கு இது பெரிய சங்கடமாக இருந்த இந்த சின்ன பையன் வந்து இந்த தவளக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய சின்னவன் வந்து செஞ்சுட்டு போறானே என்று தொந்தரவாக இவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. அந்த மூளை இடத்துல கேட்கிறாங்க, இது என்னப்பா இது, இவன் வந்து கால் விரல, கால் விரல் அல்லவா, கை விரலா இருந்தா பரவாயில்ல, கால் விரல சூப்பிட்டு போறான், நீங்க சும்மா பேசாம இருக்கிறீங்களே என்று சொன்ன நேரத்தில் அவர் அப்படியே கீழே பார்த்து கொண்டார். நீங்கள் கேட்டு விட்டீர்கள், இது என்னுடைய ஒரு இரகசியம். நீங்கள் கேட்டதற்காக வேண்டி நான் சொல்லித்தானாக வேண்டும். அடுத்த அறையில் என்னுடைய தந்தை முதிய வயதை அடைந்து தள்ளாடும் பருவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை தொழுகைக்காக எழுப்பும் பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. அதிலே விசேஷமாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவரை எழுப்பக்கூடிய நேரத்திலே நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் செல்லுவேன். அந்த அறைக்குள்ளே சென்று தந்தையுடைய கால் விரல்களை சூப்பித்தான் நான் எழுப்புவேன். அந்த தந்தையின் கால் விரல்களை நான் சூப்பி சூப்பித்தான் அந்த தந்தையை தொழுகைக்காக எழுப்புவேன். அதை என்னுடைய பையன் பார்த்திருந்து அதே வடிவத்தில் என்னுடைய கால் விரலை சூப்புகின்றான். இதை என்னால் தடுக்க முடியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே சகோதரர்களே, இதை நிதர்சனமாக நாங்கள் எங்களுடைய சிறார்களுக்கு காட்டினால் நிச்சயமாக அது எதற்காக, அது ஒரு கைமாறு அல்ல சகோதரர்களே. பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்வது ஒரு கைமாறாகவோ, அதை எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்ல. அல்லாஹ் அருள் மறையிலே அவனுடைய கடமையுடன் சேர்த்து சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், என்ன சொல்லுகின்றான், குர்ஆனிலே கடமையாக்கி இருக்கின்றான், அவனை தவிர அல்லாஹுவை தவிர அவனுடன் சேர்த்து யாரையும் இணையாக துணையாக சேர்த்து நீங்கள் வணங்கிவிடக் கூடாது. ஏகத்துவத்தை அல்லாஹு தஆலா வலியுறுத்தி விட்டு உங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் புரிந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்தபடியாக சொல்லுகின்றான், என்ன தெரியுமா, அவர்களில் இருவருமோ அல்லது ஒருவரோ உன்னிடத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த இடத்திலே ஒரு இரகசியத்தை சொல்லுகின்றான், அந்த வயோதிகர்கள் விசேஷமாக எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் அந்திம காலத்திலே எங்களுடைய இடங்களில் இருந்துதான் அரவணைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய இடத்துக்கு நாங்க வீக்லி விசிட் பண்றதாக இருக்கக்கூடாது. இன்று எப்படி மாறிவிட்டது, அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லுகின்றான், இம்மா யபுலுகன்ன இந்த கல்கிபர் சொல்வதற்கு கேவலம் சகோதர்களே, இதிலே நானும் நீங்களும் அனைத்து பேர்களும் குறை செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ உலகத்துடைய சில நன்மைகளுக்காக வேண்டி நாம் அனைவர்களும் குறை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இம்மா யபுலுகன்ன இந்த கல்கிபர் அஹதுஹுமா, உம்மிடத்திலே உன்னிடத்திலே அந்த தாயும் தந்தையுமோ அல்லது தாய் மாத்திரமோ அல்லது தந்தை மாத்திரமோ தள்ளாடும் பருவத்தை அடைந்து விட்டால் என்று சொன்னால் எங்களுடைய இடங்களில் இருந்து அவர்கள் அரவணைக்கப்பட வேண்டும், கௌரவிக்கப்பட வேண்டும், கருணை செலுத்தப்பட வேண்டும், அன்பு காட்டப்பட வேண்டும், அவர்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும், அவர்களுடைய கவலைகளிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும், அவர்களுடைய உடல் வலிமையிலே நோயிலே நாங்கள் துக்கத்திலே துயரத்திலே எங்களையும் ஆளாக்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லிவிடக் கூடாது, ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சி என்ற அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய மிக சிறிய வார்த்தை. இதை கூட உஃபினுக்கு வந்து நிறைய தஃப்சீர்களை விளக்கம் சொல்லுகின்றார்கள். உஃபினுக்கு தஃப்சீர்களே சொல்லப்பட்ட அழகிய விளக்கங்களை ஒன்றுதான், அந்த பெற்றோர்களுடைய கஷ்டங்கள் இவர்களினால் நான் தொந்தரவுபடுகின்றனே என்று ஒரு மனிதன் நினைப்பது, இதுவும் உஃப்தான், அப்படி நினைக்கிறது, நினைக்க கூட கூடாது, அப்படி அவனுடைய முகத்தை சுருக்கிவிடக் கூடாது. இப்படியாகத்தான் அந்த பெற்றோர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும். فلا تقل لهما اف ولا تنهرهما, அவர்களை விரட்டி விடவும் கூடாது. وقل لهما قولا قولا كريما, கண்ணியமான வார்த்தைகளை சொல்லியதான் அவர்களை அரவணைக்க வேண்டும். واخفض لهما جناح الذل من الرحمه, கருணையுடன் இணைந்த அந்த பணிவின் இறக்கையை அவர்களுக்காக தாழ்த்தி விடுங்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்கள் எப்பொழுதும் சிறுவர்கள் தான். இன்று உலகத்திலே எங்களுடைய முடிகள் நரைத்திருக்கும், ஆனால்
எங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் நாங்கள் இதுவரைக்கும் சிறுவர்களாகத்தான் பார்க்கப்படுகின்றோம். இதுவரைக்கும் சிறுவர்களாகத்தான் இது சம்பந்தமாக சம்பவங்கள் நிதர்சனமாக நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை பட்டியல் போட்டால் பல மணி நேரங்கள் பேசலாம் சோர்களே. அழகான சம்பவங்கள், அதற்கு எதிர்மறையிலே அந்த பெற்றோர்கள் தொந்தரவுபடுத்தப்படுவதும் அவர்களுக்கு துன்புறுத்திய சம்பவங்களும் இல்லாமல் இல்லை. சமுதாயத்திலே அவர்களை அதாவது முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் சேர்த்த சம்பவங்களும் அவர்களை அவர்களுடைய தொந்தரவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை கொன்றவர்கள், அவர்களுடைய உயிர்களுக்கு சேதங்களை ஏற்படுத்தியவர்கள், அந்த பெற்றோர்களை அடிக்கக்கூடியவர்கள், தொந்தரவு பண்ணக்கூடியவர்களும் சமுதாயத்திலே இல்லாமல் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு கருணையுடன் இணைந்த அந்த பணிவின் இறக்கையை அவர்களுக்கு தாழ்த்தி விடுங்கள். அவர்களுக்கான ஒரு அழகான துஆவையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். நீங்கள் என்ன சொல்லிவிடுங்கள், எப்பொழுதுமே சொல்லிவிடுங்கள், இரஹம் ஹுமா, இறைவா அவர்களுக்கு ரஹமத் செய்வாயாக. அது வாழும் காலத்தில் மறைவுக்கு பின்னால்தான், வாழும் காலத்திலே அவர்களுக்கு கருணை காட்டுவது என்று சொன்னால் அவர்களுடைய இந்த வயோதிக பருவத்திலே நீ அவர்களுடன் அவர்களுக்கு கருணை காட்டி விடுவாயாக. அவர்களுடைய நோயை அவர்களுடைய கஷ்டத்தை அவர்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய திரகாத்திரமான உள்ளத்தை கொடுத்து விடுவாயாக. ஏன் அதை நீக்குவதற்கு துவா செய்ய முடியாது, அது அல்லாஹ்வுடைய சுன்னா. இதுதான் அல்லாஹுடைய நீதியாக போய்விட்டதே. யாருக்கு கேட்க முடியாது இந்த வயோதிகத்தை என்னுடைய தந்தையை விட்டு நீக்கி விடுவாயாக, வயோதிகத்துடைய இந்த வலிமைகளையும் இந்த முதுமையையும் நீக்கி விடுவாயாக. கேட்க முடியாது. கேட்க முடியுமான ஒரே ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் நுணுக்கமாக துல்லியமாக சொல்லுகின்றான். இந்த கட்டத்திலே இந்த ரஹ்மத்தின் மீது உன்னுடைய கருணையின் மீது அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நீ கருணை செய்து விடுவாயாக. கமா ரப்பயானி சகீரா, வருங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நான் சிறுபராயத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே என்னை அவர்கள் எப்படி அரவணைத்தார்களோ, எப்படி கருணை காட்டினார்களோ, எப்படி வளர்த்தார்களோ, அதுபோன்றே இந்த நிலையிலே அவர்களை நீ அரவணைத்து விடுவாயாக. ஆகவே சோர்களே, ஒன்றை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த பலவீனமாக சிறுவர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பெற்றோர்கள் எங்களுக்கு காட்டிய அன்பும், பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்ததற்கு பின்னால் நாங்கள் காட்டக்கூடிய அன்பும் சமமானதா? ஒரு பொழுதும் சமமானது அல்ல. ஏன் தெரியுமா சோர்களே? சிறுவராயத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பெற்றோர்கள் எங்களுக்கு காட்டிய அன்பு என்ன தெரியுமா? இவன் இன்னும் வாழ வேண்டும், இன்னும் வாழ வேண்டும், இன்னும் இவன் நல்லவனாக தோன்ற வேண்டும், காட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் எங்களுக்கு எங்களுடன் கருணையாக அன்பாக நடந்து கொண்டார்கள். ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் அன்பாக காட்டுறதே அன்பு காட்டுறதுக்காக வேண்டிய சொன்னா எப்ப போயிடுவாங்க, எப்ப இந்த தொல்லை நீங்கிவிடும் என்ற நிலையில் தானே மனிதர்கள் என்று பெற்றோர்களை அரவணைக்கின்றார்கள். ஆகவே அன்று அந்த பெற்றோர்கள் சிறுவயதிலே எங்களுக்கு காட்டிய அன்புக்கும் இந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் இப்பொழுது காட்டக்கூடிய அன்பும் சரிசமமாக மாட்டாது. அன்றே நாங்கள் பிழைக்க வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் கருணை காட்டினார்கள். இன்று அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் மரணிக்க வேண்டும் என்று எப்பொழுது மரணித்து விடுவார்கள் என்ற நிலையை மனதிலே அவன் சொல்லாவிட்டாலும் அவனுடைய அடிமனதிலே இருக்கத்தான் செய்யும். எப்பொழுது இவர்கள் மரணித்து விடுவார்கள் என்ற நிலையில் தான் அந்த பெற்றோர்களை எங்களே அநேகமானவர்கள் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சோர்களே, அந்த பெற்றோர்கள், அந்த முதியோர்கள் வயோதிகர்களை பற்றி தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அதிலே முதல் தரத்திலே இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள். ஆகவே அந்த வயோதிகர்களுடைய உரிமைகள் என்று பறிக்கப்படுகின்றது. பொது இடங்களுக்கு போய் பார்த்தோம் சொன்னால் ஆஸ்பத்திரிகள் அவர்களுக்காக வேண்டி ரிசர்வ் பண்ணப்பட்ட இடம், பார்க்கிங்ல அவர்களுக்காக வேண்டி ரிசர்வ் பண்ணப்பட்ட இடத்துல கொண்டு போய் ஒருத்தர் பார்க் பண்றான்னு சொன்ன, ஹேண்டிகேப்ஸுக்காக அல்லது வயோதிகர்களுக்காக அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, சில கட்டங்கள்ல பார்க்கிங்ல இருந்து நடந்து போக முடியாதுன்னு சொன்னா அந்த எதோட சேர்த்து சூப்பர் மார்க்கெட்டோட சேர்த்து ஆஸ்பத்திரியோட அட்டாச் பண்ணாப்புல சில பார்க்கிங் வச்சிருப்பாங்க, அது அவர்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாலும் அதுல கொண்டு போய் இவர் வண்டியை வைக்கிறது. அடே, உனக்கு தானே ஒரு தூரத்துல பார்க் பண்ணிட்டு வரலாம், பார்க் பண்ணிட்டு நடந்து வரலாமே, அதை நினைப்பதில்லை. அந்த இடத்துல கொண்டு போய் பார்க் பண்றது, டாய்லெட்ல அவர்களுக்காக வேண்டி பப்ளிக் டாய்லெட்டுகள் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை இவர் போய் யூஸ் பண்றது, இவைகள் எல்லாம் அத்துமீறல்கள் சோர்களே, அவர்களுடைய உரிமைகளை பறிப்பது. ஆகவே அந்த பெற்றோர்கள், அந்த வயோதிகர்களுடைய விடயத்திலே மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களை கண்ணியப்படுத்துவது நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமின் இஜ்லாலில்லாஹ் இக்ராமது ஷைபத்தில் முஸ்லிம். அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவது போன்றுதான் இக்ராமது ஷைபத்தில் முஸ்லிம், இஸ்லாத்திலே முடி நரைத்த ஒரு மனிதன், தலை தாடி முடிகள் நரைத்து விட்டது, அவன் முஸ்லிமாக இருக்கின்றான் சொன்னா அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவது, கௌரவப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதில் உள்ளது. இதை விட மேலாக இருக்குதா ஏதாவது? இதோட பெரிய நன்மைக்குரிய இருக்கின்றதா? அப்படிப்பட்டவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதை போன்றே, கண்ணியப்படுத்துவதை போன்றே. ஆகவே அந்த வயோதிகர்களுக்கு நாங்கள் சொல்லிவிடக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இறுதியாக உங்களுக்கு இந்த கஷ்டங்களும் இந்த துந்தரவுகளும் இந்த நோய்களும் இந்த பிரச்சனைகளும் உங்களை ஆட்கொண்டிருக்கின்றது சொன்னால், நீங்கள் இதை அல்லாஹுவிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். இதற்காக அல்லாஹுவிடத்திலே நன்மையை நீங்கள் எதிர்பாருங்கள். இது உங்களுக்கு தற்காலிகமாக இந்த உலகத்திலே கிடைத்த இந்த தொந்தரவுகளாக பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் இதற்கான மகத்தான கூலியை இதை பொறுத்து சகித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், மகத்தான கூலியை மறுமையிலே அல்லாஹு தஆலா உங்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கின்றான். அதைத்தான் நபி அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள், அஜபல்லி அம்ரில் மூமின், அடிக்கடி கேட்கக்கூடிய செய்தான், அஜபல்லி அம்ரில் மூமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர் வலைஸ தாலிக லி அஹதின் இல்லா லில் மூமின். ஒரு மூமினுடைய வாழ்க்கையே ஆச்சரியமானதாகத்தான் இருக்கு. ஒரு மூமினுடைய வாழ்க்கையே ஆச்சரியமாக தான் இருக்கு. அது வயோதிகமாக இருக்கலாம், வாலிபமாக இருக்கலாம், எந்த பருவமாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையே ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. அவனுடைய அனைத்து காரியங்களும் அவனுக்கு சாதகமாகவும் நன்மையை எடுத்து வரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இது மூமின் அல்லாதவர்களுக்கு இந்த நிலை கிடையாது, இந்த பாக்கியம் கிடையாது. இன் அஸாபத் ஹுசர்ரா உஷக்கர ஃபகான கைரல்ல, அவனுக்கு சந்தோஷமான ஒரு விடயம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது சொன்னால், அதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான். அதுவும் அவனுக்கு நன்மை பயக்கத்தக்கதாக நன்மைக்குரியதாகத்தான் மாறிவிடுகின்றது. நோய் வந்துவிட்டது, வயோதிகம் வந்துவிட்டது, முதுமையை அடைந்து விட்டேன் நான் இந்த நேரத்திலே இந்த கஷ்டத்துக்காக வேண்டி பொறுத்துக் கொண்டால் அவன் சகித்து பொறுத்துக் கொள்கின்றான், அதுவும் அவனுக்கு நன்மைக்குரியதாகத்தான் மாறிவிடுகின்றது என்ற செய்தியை நபியவர்கள் சொல்லுகின்றார்கள். சஹி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக இறுதியாக அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, வயோதிகர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. சில நேரங்களிலே அவர்கள் அதிகமாக கோபப்படுவார்கள். சப்தங்கள் அவர்களுக்கு பிடிக்காது. பிள்ளைகளுடைய டிஸ்டர்பன்ஸ் அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும். இதெல்லாம் அவர்களுடைய மனோநிலைகள். ஆகவே இவைகள் அனைத்தையும் அவதானித்துத்தான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அதிகமாக பிள்ளைகள் வீட்டில் இருக்கின்றார்கள். தந்தையுடைய உறக்க நேரத்தை ஒரு மகன் அறிந்து வைத்திருக்க வேண்டும், ஒரு மகள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், இந்த நேரம் தந்தைக்குரிய நேரம், இந்த நேரம் தந்தைக்குரிய நேரம், அவருடைய ஓய்வுடைய நேரம் என்று சொன்னால், அந்த நேரத்தை அறிந்து அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அந்த பிள்ளைகளை வீட்டிலே கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒரு தாயும் தந்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதியோர்கள் வீட்டில் இருந்தா இவைகளை வைத்துத்தான் நிறைய பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் வருது. இதெல்லாம் தனித்தனி தலைப்புகள் பேசுறதா நிறைய பேசலாம். வீட்டில் கணவன் மனைவிகள் பிரச்சனை வர்றது, உம்மோட பிரச்சனை கூட உங்களோட வாப்பட பிரச்சனை சொன்னா, ஏ அவர்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் வேற, அவர்களுடைய வாழ்க்கையுடைய முறையே வேறாக இருக்கின்றது. ஏன் நாங்க சாப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு சாப்பிட முடியாது? உமா சாப்பிடுவோமான்னு கேட்டா, இல்ல மகன் எனக்கு இப்ப பசி வரல, இப்ப பசி வராதவர்களுக்கு, பசி இல்லை அவர்களுக்கு, பசிக்கும் சாப்பிட முடியாது, நாங்க தூங்க போகிறோம், நீங்க தூங்குறீங்களா, லைட்டை ஆஃப் பண்ணவான்னு கேட்டோம்னு சொன்னா, இல்ல எனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லுவார்கள். இதுதான் தியாகம் சோர்களே, இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தமான தியாகம். பகலில் அவர்கள் தூங்குகின்றார்கள் என்று சொன்னால், என்னுடைய அந்த பகலை இரவாக மாற்றினால் அது குற்றம் கிடையாது. அது அவர்களுக்கு இரவாக இருந்தால் அதை நானும் இரவாக மாற்றிக்கொண்டால் முடியுமான கட்டங்களே. அதனால ஜப் செய்யாம வீட்டில் உட்கார்ந்து தூங்கிக்கொண்டிருக்கேன்னு சொல்லல, அந்த நிலை என்னால் உருவாக்க முடியும் என்று சொன்னால் அதுவும் ஒரு பாக்கியம் தான் சோர்களே, அதுவும் ஒரு பாக்கியம் தான். இப்படியாக நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் முன்னோடிகள். ஆகவே அந்த வயோதிகர்களுக்கு அந்த பருவத்தை அடையும் தருணத்தில் இருக்கக்கூடிய நமக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், நாங்கள் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். நாங்கள் சிறந்த நல்லவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நல்ல முறையிலே அந்த அந்திம காலத்திலே வழிநடாத்தப்படுவோம். எங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுடைய பிள்ளைகளுடன் எங்களுடைய சிறார்களுடன் கடின போக்கை உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அந்திம காலத்திலே அவர்கள் எங்களுடன் அப்படித்தான் நடந்து கொள்ளப் போகின்றார்கள், அப்படித்தான் நடந்து கொள்ளப் போகின்றார்கள். அதை எங்களுக்கு யாரிடத்தில் முறைப்பட முடியாது. அதனால் அவர்கள் அந்த குற்றத்தில் இருந்து தப்ப மாட்டார்கள். யாரும் வழங்கக்கூடாது. வாப்பால வந்து ஏசுறதே, வயோதிக வாப்பாவுக்கு உமாவுக்கு வந்து ஏசுறாங்க, பாஞ்சு விடுறாங்க சொன்னா அதுக்கு என்ன நியாயம் சொல்லாம எங்களுக்கு? எங்களோட அப்படித்தான் நடந்து கொண்டார். இந்த நியாயம் சொன்னா அல்லாஹ் எடுத்துடுமா? இது உலக அடிப்படையில் இது ஏதோ ஒரு என்ன செய்யறது, சிட் ஃபார் டட் என்ற மாதிரி பதிலடி மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய மன்றத்தில் அது செல்லுபடியாகாது. அதையும் சிந்தனையில் வச்சுக்கொள்ள வேண்டும். இப்படி தான் அப்ப வாப்பா இருந்தார், ரொம்ப ஸ்டிக்கா இருந்தார், எங்களோட ரொம்ப ஸ்டிக்கா இருந்தார். எதற்காக ஸ்டிக்கா இருந்தா? அதனாலதான் இப்படி வந்திருக்கிறாய். அப்படி ஸ்டிக்காக இருந்ததுனால தானே இப்படி இருக்கிறாய் நீ. அப்படி இல்லாம கைவிட்டு முழு சுதந்திரத்தை உனக்கு கொடுத்திருந்தேன்னு சொன்னா இந்த நிலைமைக்கு நீ வந்திருக்க மாட்டாய். பள்ளிக்கு போறதுல ஸ்டிக்காக இருந்தா இது ஸ்டிக் கிடையாது, இது இருக்க வேண்டியது. பள்ளிக்கு பள்ளிக்கு போய் சொல்றாரு, பெரிய தொல்லை வாபாட பெரிய தொல்லை. என்ன செய்யறது மகம், பள்ளி ஏன் பள்ளிக்கு போய் பழகினவரே அவரால் பள்ளிக்கு போக முடியாதுன்னு சொன்னா வாங்கு சொல்ற நேரத்திலே அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. மகன் வாங்கு சொல்லிட்டா வாங்கு சொல்லிட்டா கத்திட இருப்பாங்களா இல்லையா, கத்திட்டே இருப்பார்கள், அவரால் போக முடியவில்லை. ஆனால் அந்த மனம் என்ன சொல்லுகின்றது, பள்ளியின் பக்கம் அவரை அழைக்கின்றது. அதனால் என்ன செய்கின்றா, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பள்ளிக்கு விரட்டுவார், எல்லாரையும் பள்ளிக்கு துரத்துவது, இது அவர்களுடைய வளமை. ஆகவே அதை நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். இது ஸ்டிக் அல்ல, இது வந்து அவர்களுடைய கடின போக்கல்ல, அவர்கள் எங்களை நடத்திய நல்ல முறை சோர்களே. அதனால் தான் இந்த நிலையை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த நிலையை அடைவதற்கு முன்னால் நாங்கள் அன்பாக நல்ல முறையில் எங்களுடைய குடும்பத்துடன் விசேஷமாக பிள்ளைகளும் நடந்து கொண்டால் அதே முறையில் நாங்கள் வழிநடத்தப்படுவோம். ஆகவே வல்லவன் அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையின் அந்திம காலங்களை நல்லதாக ஆக்கி வைப்பானாக. அடுத்தவர்களுக்கு சுமையாகவோ தொந்தரவாகவோ ஆக்கி வைக்க முடியாமல் அல்லாஹு தஆலா எங்களை அவனிடத்திலே ஏற்றுக்கொள்வானாக, அவனிடத்திலே மீட்டி எடுத்துக் கொள்வானாக. நபி அவர்களுடைய துவாவாக இருந்தது, அதாவது எங்களை அர்தலுல் உம்ர் என்று சொல்லக்கூடிய தள்ளாடும் பருவத்தை அடைவதற்கு முன்னால் என்னை உன்னிடத்திலே நீ எடுத்து விடுவாயாக நபி அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னா, அந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று வந்து ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு பெரிய சவால் ஏற்படும். அதாவது தள்ளாடும் பருவத்தை ஒரு மனிதன் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு சில நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க அவனுடைய வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு அல்லாஹுடைய ரஹமத்திலே அவனுக்கு நிராசை ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அது குஃபருக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு பிரச்சனை. ஏன், எந்த நாளுமே நோய்தானே, எந்த நாளுமே எனக்கு உறக்கம் இல்லை, எப்ப எனக்கு சாப்பிட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது என்ற ஒரு விரக்தி நிலை அவனுக்கு ஏற்பட்டு அது சில நேரம் அவனுக்கு அவனை குஃபரின் பக்கம் தள்ளிவிடும். உறுதியான ஈமான் இல்லை என்று சொன்னான். இரண்டாவது வந்து அந்த பிள்ளைகளையும் அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் குற்றவாளிகளாக ஆக்கிவிடும். அந்த தள்ளாடு பருவம் அவர்களிடத்திலே ஈமான் இல்லை என்று சொன்னான். சொல்றது என்னிடத்திலே பலமான ஈமான் இல்லை என்று சொன்னால் எனக்கு அந்த கட்டம் வந்துவிட்டால் ஒரு விரக்தி ஏற்பட்டு குஃப்ரின் பக்கம் அல்லாஹுடைய கருணையிலே நிராசைப்பட்டு இப்படியா அல்லாஹ் என்ன பார்க்கிறான், இவ்வளவு சொல்லுதேனே, இவ்வளவு நன்மை செய்தேனே, ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று வந்து அவனுக்கு ஒரு நிராசை ஏற்பட்டு குஃப்ரின் பக்கம் அவன் போய்விடலாம் என்பதற்காக வேண்டியும் அந்த நிலையில் என்னை என்னுடைய பிள்ளைகள் சரியான முறையில் வழிநடத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் பாவிகளாக குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள், அவர்களுடைய ஈமானின் ஏற்பட்ட குறையின் காரணமாக. இந்த இரண்டு இன்னும் பல காரணங்களை கருத்தில் வைத்து நபி அவர்கள் கேட்டார்கள், வா ஊது பிக்க மின் அன் உரத்த இல அர்தலில் உம்ர், தள்ளாடும் பருவத்துக்கு நான் தள்ளப்படுவதை விட்டு மறைவா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற அர்த்தம் என்ன, சூசகமாக சொல்லுகின்றார்கள், அதற்கு முன்னால் என்னுடைய உயிரை கைப்பற்றி விடுவாயாக. ஆகவே எங்களுடைய அந்த கடைசி காலத்தை கடைசி கட்டத்தை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கை நிச்சயிக்கப்படுகின்றது. ஆகவே அதை சிறந்ததாக அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. தள்ளாடும் பருவத்தை அடுத்தவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் பருவம் வருவதற்கு முன்னால் எங்களை அல்லாஹு தஆலா கைப்பற்றி விட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.